பாராட்டும் எதிர்ப்பும். பிரிட்டனுக்கு எதிரான போரில் அடைந்த வெற்றிக்கு பிறகு 1776 பிலடெல்பியாவில் அமெரிக்க சுதந்திரம் பிரகடனம் செய்யப்பட்டது. அதன் நினைவாக 100 கழித்து 1876 பிலடெல்பியாவில் மாபெரும் கண்காட்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கண்காட்சியில் விஞ்ஞானத்துக்கு பெரும் பங்கு கொடுக்கப்பட்டது. எப்படியாவது தொலைபேசியையோ ஆட்டோகிராஃப் தந்தி கருவியையோ இந்த கண்காட்சியில் காட்சிப் பொருளாக வைத்துவிட முயற்சி செய்தார் ஹப்பர்ட். 100 விழாவில் கலந்து கொள்ள பிரேசில் நாட்டு அரசர் 2 வருவதாக இருந்தது. அவர் அந்த சமயத்தில் பெல்லின் அழைப்பை ஏற்று பாஸ்டனில் சாரா ஃபுல்லர் நடத்தி வந்த காது கேளாதோர் பள்ளியை காண வந்தார். அங்கே பெல் மன்னருக்கு காணும் பேச்சை செயல்படுத்தி காட்டினார். இது நடந்த 2 பெல்லை உடனே பிலடெல்பியாவுக்கு வரச்சொல்லி ஹப்பர்டிடமிருந்து தந்தி வந்திருந்தது. பெல் கண்காட்சிக்கு போக மறுத்துவிட்டார். மேப்பிள் ஒரு தந்திரம் செய்தார். தான் பிலடெல்பியாவுக்கு போகப் போவதாக பெல்லிடம் சொன்னார். தன்னை வழி அனுப்பி வைக்க ஸ்டேஷனுக்கு வருமாறு பெல்லை கேட்டுக்கொண்டார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தார் பெல். அங்கு வந்ததும் தன் கையிலிருந்த டிக்கெட்டையும் தான் பெல்லுக்கே தெரியாமல் எடுத்து வைத்திருந்த தொலைபேசி கருவியையும் அவர் கையில் கொடுத்து பெல்லை பிலடெல்பியா செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் மேப்பிள். பெல் ஏற மறுத்தார். மேப்பிள் கண்களில் கண்ணீர். அதுவரை மேப்பிளின் கண்களில் கண்ணீரை பார்த்தறியாத பெல் வேறு வழியின்றி ஓடுகிற ரயிலில் ஏறினார். 25 June 1876 ஞாயிற்றுக்கிழமை, நல்ல வெயில். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. வெஸ்டர்ன் யூனியன் எலிஷா கிரேயின் கண்காட்சி அரங்கை மிக பிரமாதமாக அலங்கரித்திருந்தது. நீதிபதிகளில் ஒருவராக அன்று பிரேசில் அரசர் 2 இருந்தார். அவருடன் பிரேசில் ராணியும் அரச குடும்ப பெண்கள் பலரும் பல விஞ்ஞானிகளும் வந்திருந்தார்கள். கிரேயின் ஹார்மோனிக் தந்தி எல்லோரையும் ஈர்த்தது. அதை பார்த்துவிட்டு எல்லோரும் உடனே திரும்பிப் போக விரும்பினார்கள். அப்போது 2 கண்ணில் பெல் பட்டுவிட்டார். உடனே பெல்லை நோக்கி விரைந்து வந்த மன்னர் அவருடைய கையை பற்றி குலுக்கினார். தாமும் ஓர் அரங்கு வைத்திருப்பதாகவும் மனித குரலை அனுப்பும் கருவியை தயாரித்திருப்பதாகவும் சொன்னார் பெல். ஆச்சரியப்பட்ட மன்னர் பெல்லின் அரங்கத்திற்கு வந்தார். கூடவே பிரிட்டனின் மிகச்சிறந்த விஞ்ஞானி சர் வில்லியம் தாம்சனும் வந்திருந்தார். சர் வில்லியம் தாம்சன் கையில் தொலைபேசி ரிசீவரை கொடுத்து காதினருகே அழுத்தி வைத்துக் கொள்ளச் சொல்லிவிட்டு 100 தொலைவுக்கு அப்பாலிலிருந்து பெல் தன்னுடைய டிரான்ஸ்மிட்டரில் கத்தினார். நான் சொல்வது கேட்கிறதா என்று நீங்கள் சொல்வது கேட்கிறது என்றார் சர் தாம்சன். பெல் பாடினார். அதுவும் நன்றாக கேட்டது. பிரேசில் அரசர் 2 சர் தாம்சனின் வியப்பை பார்த்துவிட்டு தானும் ரிசீவரை வாங்கி காதில் வைத்துக் கொண்டார். பெல் பேசினார். மன்னர் பெட்ரோ ரிசீவரை கீழே போட்டுவிட்டு ஒரு குழந்தையைப் போல் எனக்கு கேட்கிறது என்று கத்தினார். அடுத்தது ராணி. மன்னரின் உறவினர்கள், விஞ்ஞானிகள் என பலரும் தொலைபேசியில் பேசி கேட்டார்கள். அன்று அந்த தொலைபேசி பெல் சொன்னபடியெல்லாம் கேட்டது. பெல்லின் போட்டியாளரான எலிஷா கிரே வந்தார். அவரும் பேசினார், கேட்டார். அங்கிருந்தவர்களை பார்த்து, இப்போதுதான் முதல் முறையாக பேச்சை அனுப்புவதை கேட்கிறேன். முதலில் சரியாக கேட்கவில்லை, ஆனால் பின்பு தெளிவாக கேட்டது என்றார். சுற்றியிருந்தவர்கள் நீண்ட நேரம் கைத்தட்டினார்கள். பெல் அன்று இரவே பாஸ்டன் திரும்ப வேண்டியிருந்தது. பெல்லுக்கு பதில் அவருடைய நண்பர் வில்லியம் தொலைபேசியை இயக்கி காட்டுவதாக முடிவானது. அடுத்த நாள் சர் வில்லியம் தாம்சன் தன்னுடைய மனைவி லேடி தாம்சனுடன் வந்தார். அன்றும் தொலைபேசி மிக நன்றாக இயங்கியது. பெல் சர் வில்லியம் தாம்சனிடம் 2 தொலைபேசி கருவிகளை கொடுத்தார். அவர் அதை எடுத்துக்கொண்டு இங்கிலாந்து வந்து சேர்ந்தார். அதை பற்றி பத்திரிகைகளில் எழுதினார். மேப்பிள் சொன்ன ஒரு யோசனையின்படி பெல் தன்னுடைய கருவிகளை 2 இடங்களுக்கு எடுத்துச் சென்றார். ஒரு கருவியை மவுண்ட் பிளசன் கிராமத்தில் உள்ள டொமினியன் தந்தி நிலையத்தில் வைத்தார். மற்றொன்றை பிராண்ட்ஃபோர்ட் அலுவலகத்தில் இணைத்தார். 2 மைல் தொலைவு. தந்தி கம்பிகள் மூலம் கருவிகள் இணைக்கப்பட்டன. பிராண்ட்ஃபோர்டிலிருந்து அலெக்கின் பெரியப்பா பேசினார். அவர் பேசியது டொமினியனில் கேட்டது. வேறு பலர் பாடினார்கள், சிலர் பேசினார்கள். டொமினியனில் உள்ளவர்கள் ஒவ்வொருவராக காது கொடுத்து கேட்டார்கள். இதன் மூலம் தன்னுடைய கருவி மூலம் தொலைதூரத்துக்கும் பேச முடியும் என்ற நம்பிக்கை பெல்லுக்கு வந்தது. இதேபோல் கனடாவில் உள்ள பாரிஸ் நகரத்துக்கும் பிராண்ட்ஃபோர்டுக்கும் இடையே இணைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அந்த சோதனையிலும் பெல்லுக்கு வெற்றி கிடைத்தது. வில்லியம் கம்பெனியிலிருந்து விலகி பெல்லுக்காக தனியாக வேலை செய்யும்படி வாட்சனை கேட்டுக்கொண்டார் பெல். பெல்லும் வாட்சனும் ஆராய்ச்சியை தொடர்ந்தார்கள். ஜவ்வுக்கு பதில் உலோகத் தகட்டை பயன்படுத்தி பார்த்தார்கள். குரல் மிகத் தெளிவாக கேட்டது. பாஸ்டன் பல்கலைக்கழகம், வானியல் ஆராய்ச்சி நிலையம் என பல இடங்களிலும் அவருடைய கருவிகளை சோதித்து பார்க்க அனுமதி கிடைத்தது. 27 November 1876 அன்று 143 மைல் தொலைவுக்கு பேச முடிந்தது. அதற்கு பிறகு பத்திரிகைகள் தொலைபேசியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பாராட்டி எழுதின. வாட்சன் நிலைத்த காந்தத்தை பயன்படுத்தி செய்த தொலைபேசி கருவி மிகச் சிறப்பாக இயங்குவதாக சொன்னார். உடனே அதற்கான காப்புரிமை பெறும் வேலையில் இறங்கினார். 30 ஜனவரி 1877 அன்று அதற்கான பேட்டன்ட் வழங்கப்பட்டது. பெல் வாஷிங்டனில் அமெரிக்க அரசின் பாதுகாப்புத்துறைக்கும் அருகில் இருந்த மின்சார அலுவலகத்துக்கும் இணைப்பு கொடுத்து தொலைபேசியை இயங்க வைத்தார். பெல் சேலத்தில் பெரிய அரங்கில் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார். ஹால் நிரம்பி வழிந்தது. பெல் தொலைபேசியை தான் கண்டுபிடித்த வரலாற்றை பற்றி பேசினார். அப்பொழுது பாஸ்டனிலிருந்து வாட்சன் பேசும் குரல் கேட்டது. வாட்சன் யாங்கி டூடில் டூ என்று பாட்டு பாடினார். பிறகு ஹோய் ஹோய் என்று கத்தினார். ஹோய் ஹோய் என்றுதான் தொலைபேசி பேச்சை தொடங்க வேண்டும் என்றார் பெல். அவர் வாழ்நாள் முழுதும் அப்படித்தான் பேசினார். ஆனால் எடிசன் பயன்படுத்திய ஹல்லோ என்ற சொல்தான் இன்று வரை பயன்பட்டு வருகிறது. பாஸ்டனிலிருந்து குளோப் பத்திரிகை நிருபர் தன்னுடைய செய்தியை தொலைபேசி வழியாக சொன்னார். அடுத்த நாள் அந்த செய்தி அந்த பத்திரிகையில் தொலைபேசி மூலம் அனுப்பப்பட்ட உலகின் முதல் பத்திரிகை செய்தி என்ற தலைப்பில் வெளியானது. மீண்டும் ஒரு செயல் விளக்க நிகழ்ச்சி நடத்தினார் பெல். அந்த நிகழ்ச்சியை நடத்தியதில் பெல்லுக்கு கிடைத்த பணம் $149. அந்த வருமானத்தில் $85 வெள்ளியில் டெலிபோன் மாடல் ஒன்றை செய்யச் சொல்லி அதை மேப்பெல்லுக்கு பரிசளித்தார் பெல். 1877 சிக்காகோ ட்ரிபியூன் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. அதில் உண்மையில் கிரே என்பவர்தான் தொலைபேசியை கண்டுபிடித்தார் என்று செய்தி